أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
ஹம்ரா அல் அசது போருக்கான காரணம் மற்றும் அதன் பின்னணி தொடர்பாக கடந்த குத்துபாவில் கூறி வந்தேன். எவ்வாறு இருப்பினும் உஹது போருக்கு பிறகு எதிரிகள் வழியிலிருந்து திரும்பி மதினாவின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கான திட்டங்கள் வகுக்கின்றார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபுபக்கர் மற்றும் ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களை அழைத்தார்கள். மேலும் இந்த முஸ்னி சஹாபியுடைய கூற்றை முன்வைத்தார்கள். அவர்கள் இருவரும் கூறினார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எதிரிகளின் பக்கம் செல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய குழந்தைகள் மீது தாக்குதல் தொடுத்து விடக்கூடாது. சுபு தொழுகையை தொழுது முடித்ததன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைக்க சொன்னார்கள். மேலும் ஹசரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள், அறிவிப்பு செய்யுங்கள், அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளுக்கு எதிராக செல்ல உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார்கள். மேலும் கடந்த நாளில் நடந்த போரில் எவர்களெல்லாம் நம்முடன் கலந்து கொண்டார்களோ அவர்களே புறப்பட வேண்டும், அதாவது உஹது போரில் கலந்து கொண்ட நபர்கள் மட்டுமே உடன் செல்வார்கள். இஸ்லாமிய கொடி மற்றும் மதினாவில் பொறுப்பாளராக நியமிப்பது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளதாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கொடியை வரவழைத்தார்கள். அது கடந்த நாளிலிருந்து கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதை அப்பொழுது வரை இறக்கப்படாமல் வைத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொடியை ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்தார்கள். வேறு ஒரு இடத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஹஜ்ரத் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கினார்கள். இந்த தருணத்தில் ஹஜ்ரத் இப்னு உம்மே மக்தூம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவில் தம்முடைய பிரதிநிதியாக நியமித்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை பின்தொடர்ந்து புறப்பட்டது மிகவும் அறிவுத்திறன் கொண்ட தீர்மானமாகும். விவரமாக எழுதப்பட்டுள்ளது, அதாவது நயவஞ்சகர்களின் பார்வையில் உஹது போரில் 70 நபர்களுடைய உயிர் அர்ப்பணமானது. அதற்கு அடுத்த நாளே எதிரிகளை பின்தொடர்ந்தவாறு அதிகப்படியான நபர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் செல்வது மிகவும் ஆபத்திற்குரியதாக இருந்தது. ஆனால் பிற்காலத்தின் சூழல்கள் நிரூபிப்பது என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தீர்மானம் மிகவும் அறிவுத்திறன் கொண்டதாக இருந்தது. இதனால் முஸ்லிம்களுக்கு எண்ணிலடங்கா பயன்கள் கிடைத்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு இரவும் போரினால் ஏற்பட்ட சூழ்நிலையை சிந்தித்தவாறு கழிந்தது. அவர்களுக்கு உஹதிலிருந்து திரும்பி சென்ற இணை வைப்பாளர்களின் சிந்தனையில் போர் நமக்கு சாதகமாக இருந்த போதிலும் நாம் எந்த பயனும் அடையவில்லை, இதனால் நிச்சயமாக இழிவை உணர்ந்திருப்பார்கள். ஆகையால் திரும்பி மதீனாவின் மீது மறுபடியும் தாக்குதல் தொடுக்கலாம் என்கின்ற ஆபத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள். இதனால் மிகச்சிறந்த போரின் நுட்பமான ஞானத்திலும் செயல்பட்டவாறு எதிரிகளை பின்தொடர வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். இந்த தீர்மானம் ஜிஹாது செய்பவர்களுடைய தன்னம்பிக்கையை மேலும் முன்னேற்றத்திற்கு பக்கம் கொண்டு சென்றது. மேலும் நயவஞ்சகர்களுடைய உள்ளத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியான எண்ணம் மற்றும் திட உறுதி தொடர்பாக அச்சத்தை ஏற்படுத்தியது. இஸ்லாமிய படை தங்களை பின்தொடர்ந்து வருகின்றது என்கின்ற செய்தி எதிரிகளுக்கு கிடைத்தது. இதனால் அவர்களின் தன்னம்பிக்கையின் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு அணைய ஆரம்பித்தது. இது ஒரு வரலாற்று நூலினுடைய குறிப்பாகும். நயவஞ்சகர்களின் தலைவனான அப்துல்லா பின் அபி தானும் உடன் வருவதற்கான அனுமதி கோரினான். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து இந்த போரில் கலந்து கொள்ள விண்ணப்பம் வைத்தார். ஆனால் உஹது போரில் இவர் தான் மட்டும் திரும்பி செல்லாமல் தன்னுடன் 300 நபர்களையும் அழைத்து கொண்டு திரும்பி சென்றார். இதனால் இவ்வாறான செயலினால் நிச்சயமாக அவர் வெட்கப்பட்டிருக்கலாம். இந்த இழிவின் கரையை அகற்றவோ அல்லது வேறு எந்த சதி திட்டம் தொடர்பாகவோ என இறைவனை அறிவான். ஏனென்றால் இணை வைப்பவர்களின் நிலையை குறித்து ஒன்றும் சொல்ல முடியாது. இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜரானார். மேலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செல்வதற்காக அனுமதி கோரினார். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இல்லை. காயமுற்ற சஹாபிகள் உஹது போரில் மிக அதிகமாக அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருந்தது. சிலருடைய நிலை எவ்வாறு இருந்தது என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக எவ்வாறான முன் உதாரணத்தை அவர்கள் காண்பித்தார்கள் என்பது குறித்து எழுதப்பட்டுள்ளது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவிப்பு வந்ததும் இந்த நேசம் பற்று ஆகியவற்றின் கலப்பற்ற அர்ப்பணிப்பாளர்கள் தங்களுடைய காயங்களை பராமரித்தவாறு தங்களுடைய ஆயுதங்களை ஏந்தி மீண்டும் ஒருமுறை வெளியேறினார்கள். எப்பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவிப்பை செய்தார்களோ உடனடியாக அவர்கள் புறப்பட்டார்கள். ஹஜ்ரத் உசைத் பின் குசைர் அவர்களுக்கு 9 காயம் ஏற்பட்டிருந்தது. அவர்கள் மருந்து தடவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பொழுது அவர்களுடைய காதுகளில், உங்களுடைய காயங்களில் மருந்து தடவுவதற்கு கூட நிற்காதீர்கள் என்ற சத்தம் விழுந்தது. நிற்காதீர்கள், புறப்படுங்கள் என்றது. பனு ஸலமாவில் இருந்து 40 காயம்பட்டவர்கள் புறப்பட்டார்கள். இவ்வாறான சூழலிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டவாறு புறப்பட்டதை பார்த்து அவர்களுக்காக பாவ மன்னிப்பிற்கான துவாவை செய்தார்கள். மேலும் கூறினார்கள், அல்லாஹும்ம இரஹம் பனு ஸலமா, இறைவா பனு ஸலமா மீது கருணை காட்டுவாயாக. துஃபைல் பின் நூமா அவர்களுக்கு 13 காயங்கள் ஏற்பட்டிருந்தன. ஹராஷ் பின் சமி அவர்களுக்கு 10 காயங்கள் ஏற்பட்டிருந்தன. காபின் மலிக் அவர்களுக்கு 10 விட அதிக காயங்கள் மற்றும் குத்பா பின் ஆமீர் அவர்களுக்கு 9 காயங்கள் ஏற்பட்டிருந்தன. இருப்பினும் இவை அனைத்திற்கும் பிறகு முஸ்லீம்கள் தங்களுடைய ஆயுதங்களின் பக்கம் ஓடினார்கள். மேலும் தங்களுடைய காயங்களுக்கு மருந்து தருவதற்காக நிற்கவில்லை. இறைவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபியின் இந்த நிகரற்ற ஆர்வத்தை தன்னுடைய வேதத்தில் பதிவு செய்து உலகம் உள்ள நாள் வரை இவர்களுடைய இந்த கொள்கையின் மீது பூமலை பொழிந்து கொண்டே இருக்க செய்துள்ளான். இறைவன் கூறுகின்றான், தங்களுக்கு காயம் ஏற்பட்டதன் பிறகும் அல்லாஹுவினுடையதும் தூதருடையதுமான கட்டளையினை ஏற்றுக்கொண்டவர்களுள் தங்கள் கடமையினை நன்முறையில் நிறைவேற்றியவர்களுக்கும் இறையச்சத்தை மேற்கொண்டவர்களுக்கும் பெரும் கூலி உண்டு. ஹஜரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது ஹசரத் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹசரத் ஜுபைர் பின் அவாம் ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோர் இதற்கு ஒரு உதாரணமாவார்கள். ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடன் செல்வதற்கு அனுமதி கோரியது தொடர்பாக கிடைக்கின்ற விபரமாவது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறமிருந்து அறிவிப்பு செய்யப்பட்டது. அதாவது இந்த போரில் கலந்து கொள்வதற்கு உஹது போரில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே உடன் செல்வார்கள். இதன் மீது உறுதியாக அமல் செய்யப்பட்டது. ஆனால் ஒரு நற்பெயர் பெற்ற பற்றுள்ள சஹாபி எவ்வாறானவர் இருக்கின்றார் என்றால், அவர் உஹது போரில் பங்கு பெறவில்லை. ஆனால் உடன் செல்வதற்கு அவருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் அவர் ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா ஆவார்கள். இப்னு இஸாக் மற்றும் இப்னு உமர் அறிவிக்கின்றார்கள், ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தார்கள். மேலும் விண்ணப்பம் வைத்தார்கள், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்துள்ளார், அதாவது எங்களுடன் கடந்த நாட்களில் சண்டையிட்டவர்கள் மட்டுமே புறப்படுவார்கள், அதாவது உஹதில் இருந்தவர்கள். எனக்கு போரில் பங்கு பெறுவதற்கான ஆசை இருந்தது. ஆனால் என்னுடைய தந்தை என்னுடைய 7 சகோதரிகளை பார்த்து கொள்வதற்கா விட்டு சென்று விட்டார்கள். மேலும் ஒரு கூற்றின் அடிப்படையில் அன்னாருடைய சகோதரிகளின் எண்ணிக்கை 9 ஆகும். எவ்வாறு இருப்பினும் சொல்லப்படுகின்றது, என்னுடைய தந்தை கூறினார், என்னுடைய மகனே, நாம் இருவருக்கும் இந்த பெண்களை எந்த ஆணும் இல்லாமல் விட்டு செல்வது சரியானது இல்லை. இவர்கள் பலவீனமான பெண்கள், என்கின்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது. மேலும் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஜிஹாது செய்ய செல்வதில் என்னை விட உனக்கு முன்னுரிமை வழங்க முடியாது. மேலும் இந்த பெண்களை பின்னால் தனியாக விட்டு செல்லவும் முடியாது. மேலும் நான் பங்கு பெறவும் விரும்புகின்றேன். மேலும் என்னுடைய விருப்பம் என்னவென்றால் நான் செல்ல வேண்டும், நீங்கள் செல்லக்கூடாது. ஆகையால் நீங்கள் உங்களுடைய சகோதரிகளுடன் பின்னால் தங்கிவிடுங்கள். மேலும் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஜிஹாதுக்காக செல்கிறேன் கூறுகின்றார்கள். இதனால் நான் என்னுடைய தந்தையின் இந்த கட்டளையின்படி நேற்று போரில் கலந்து கொள்ளவில்லை. என்னுடைய முழுமதுமான எண்ணம் கலந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தது. ஆகையால் ஹஜரத் ஜாபிர் அவர்களின் அன்பு மற்றும் நேசத்தின் மூழ்கிய இந்த பேச்சுக்களை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருக்கு உடன் செல்வதற்கான அனுமதி வழங்கினார்கள். மேலும் இதன் மீது ஹஜரத் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமிதத்துடன் கூறி வந்தார்கள். அதாவது, என்னை தவிர கடந்த நாட்கள் நடந்த ஜிஹாதில் பங்கு பெறாத எந்த நபரும் இப்பொழுது அன்னாருடன் செல்லவில்லை. அன்னாரிடம் பல நபர்கள் அனுமதி வேண்டினார்கள். அவர்கள் கடந்த நாளின் ஜிஹாதில் பங்கு பெறவில்லை. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்துவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறான சூழலில் புறப்பட்டார்கள் என்றால், முகத்தில் காயம் இருந்தது, நெற்றியில் காயம் ஏற்பட்டிருந்தது, அருளுக்குரிய பற்கள் உடைந்திருந்தன, கீழ் உதடு சில அறிவிப்புகளின் அடிப்படையில் இரண்டு உதடுகளும் உட்புறமாக காயப்பட்டிருந்தன, வலது தோளில் இப்னு கமியாவின் வாளினால் காயம் ஏற்பட்டிருந்தது, இரண்டு கால் முட்டியும் காயமுற்றிருந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் பள்ளி வாசலுக்கு சென்றார்கள். அங்கு இரண்டு ரக்கத்துகள் தொழுதார்கள். மக்கள் ஒன்று திரண்டிருந்தார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய குதிரை கசபை பள்ளி வாசலின் கதவருகே வரவழைத்தார்கள். இந்த போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மட்டுமே குதிரை இருந்தது. புறப்படும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைக்கவசம் முழுவதும் அணிந்திருந்தார்கள். மேலும் அன்னாருடைய கண்கள் மட்டும்தான் தெரிந்தது. இந்த தருணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் தல்ஹா பின் உபைதுல்லா அவர்களை சந்தித்தார்கள். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள், தல்ஹாவே, உங்களுடைய ஆயுதங்கள் எங்கே? ஹஜரத் தல்ஹா அவர்கள் கூறினார்கள், அருகில்தான் இருக்கின்றன என்றவாறு விரைவாக சென்று தம்முடைய ஆயுதத்தை எடுத்து வந்தார்கள். இருப்பினும் அந்த தருணத்தில் ஹஜரத் தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெஞ்சில் மட்டும் உஹது போரினால் ஏற்பட்ட 9 காயங்கள் இருந்தன. அன்னாருடைய உடலில் மொத்தம் 70 அதிகமான காயங்கள் இருந்தன. ஹஜரத் தல்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் என்னுடைய காயத்தை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காயம் குறித்து அதிக கவலை கொண்டிருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அருகில் வந்தார்கள். மேலும் வினவினார்கள், நீங்கள் எதிரே எங்கு பார்க்கிறீர்கள்? அதாவது உங்களுடைய கணிப்பு என்ன? அதாவது அபு சுஃபையான் மற்றும் அவருடைய படை எந்த இடத்தில் இருக்கின்றது? நான் கூறினேன், நஷீபி பகுதியில். அன்னார் கூறினார்கள், என்னுடைய சிந்தனையும் அதுவே ஆகும். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எதுவரை அவர்களுடைய அதாவது குறைஷிகள் தொடர்பாக அவர்கள் நம்முடன் இவ்வாறான செயல்கள் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காது. எதுவரை என்றால், அல்லாஹ் மக்காவை நமது கைகளால் வெற்றியடை செய்வான். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள், இப்னு கத்தாபே, இனிமேல் குறைஷிகள் நம்முடன் இவ்வாறு ஒருபோதும் செய்ய முடியாது. எதுவரை என்றால் நாம் ஹஜரே அஸ்வத் கல்லை முத்தமிடுவோம். சாபித் பின் சலபா ஹஜ்ரஜி ஹம்ரா அல் அசத் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழியை காட்டக்கூடிய நபராக இருந்தார். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் சாத் பின் ஜஹாக் வழிகாட்டியாக இருந்தார். இரண்டு அறிவிப்புகள் உள்ளன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு சஹாபிகளை முன்னே சென்று செய்தி அறிந்து வருமாறு கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொடர்பாக விவரம் இவ்வாறு உள்ளது. அதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்லம் கோத்திரத்தின் ஒரு கிளையான பனு சஹமின் அபு சுஃபியானின் இரண்டு மகன்கள் சலீத் மற்றும் நுஹ்மானை மக்களுடைய செய்தி அறிந்து வருமாறு முன்பு அனுப்பி வைத்தார்கள். மேலும் மூன்றாவது நபர் அஸ்லம் கோத்திரத்தின் ஒரு கிளையான பனு அவீரில் இருந்து அவர்களுடைய தோழராக அனுப்பி வைத்தார். அவருடைய பெயர் இங்கு சொல்லப்படவில்லை. அவர்களில் இருவர் அம்ரா அல் அசத் என்ற இடத்தில் குறைஷிகளை சந்தித்தனர். குறைஷிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள். குறைஷிகள் அந்த இருவரையும் பார்த்து விட்டார்கள். ஆகையால் அவர்களை கொன்றுவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சஹாபிகளுடன் புறப்பட்டார்கள். மேலும் ஹம்ரா அல் அசத் வந்தடைந்து படையை அங்கு நிறுத்தினார்கள். அப்பொழுது இந்த இரண்டு சஹாபிகளின் உடலை ஒரே கபரில் அடக்கம் செய்தார்கள். இந்த இரண்டு தோழர்களுடைய உடல் அங்கேயே இருந்தது. இந்த போரில் இரண்டு அன்சார் சகோதரர்களின் கட்டுப்படுதலின் முன்னுதாரணமும் கிடைக்கின்றது. அதாவது, எவ்வாறு அவர்கள் காயமுற்ற நிலையில் இருந்து நடந்து பயணம் மேற்கொண்டார்கள், விவரங்களில் வருவதாவது, ஹசரத் அப்துல்லா பின் சஹல் மற்றும் ஹசரத் ராஃபி பின் சஹல் இருவரும் சகோதரர்கள் ஆவார்கள். பனு அப்துல் அஷ்அல் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். உஹது போரிலிருந்து திரும்பி வரும் பொழுது இவர்கள் இருவரும் மிகவும் காயமுற்றிருந்தனர். போரில் காயம் ஏற்பட்டிருந்தது. மேலும் ஹசரத் அப்துல்லா அதிக காயப்பட்டிருந்தார். இந்த இரண்டு சகோதரர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹம்ரா அல் அஸது பக்கம் செல்வது, மேலும் அதில் கலந்து கொள்வது தொடர்பாக அன்னாருடைய கட்டளைகளை கேட்டார்கள். ஆகையால் அவர்களின் ஒருவர் மற்றவரிடம் கூறினார், இறைவன் மீது ஆணையாக, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போரில் கலந்து கொள்ளவில்லை என்றால் இது மிகப்பெரிய இழப்பாகிவிடும். இதுதான் அவர்களுடைய ஈமானாகும். பிறகு கூறினார், இறைவன் மீது ஆணையாக, நம்மிடம் எந்த சவாரியும் இல்லை, அதன் மீது நாம் சவாரி செய்வது கொண்டு செல்ல, மேலும் இந்த பணி எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை. ஹஜரத் அப்துல்லா அவர்கள் கூறினார்கள், வாருங்கள், நாம் நடந்து செல்லலாம். ஹஜரத் ராஃபி அவர்கள் கூறினார்கள், இறைவன் மீது ஆணையாக, காயத்தின் காரணத்தினால் நடப்பதற்கு கூட எனக்கு சக்தி இல்லை. இதுதான் அவர்களுடைய நிலையாகும். அன்னாருடைய சகோதரர் கூறினார், வாருங்கள், நாம் மெதுவாக நடக்கலாம், மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் செல்லலாம். ஆகையால் அவர்கள் இருவரும் விழுந்து எழுந்தவாறு நடக்க ஆரம்பித்தனர். ஹஜரத் ராஃபி அவர்கள் எப்பொழுதெல்லாம் பலவீனத்தை உணர்வார்களோ அப்பொழுது ஹஜரத் அப்துல்லா ஹஜரத் ராஃபி அவர்களை தம்முடைய முதுகில் சுமந்து கொள்வார்கள். சில நேரங்களில் அவர் நடந்தும் செல்வார். இவர்கள் இருவரும் காயமுற்றிருந்தார்கள். இருப்பினும் எவருக்கு நன்றாக இருக்கின்றதோ அவர் அதிக காயமுற்றவரை தம்முடைய முதுகில் தூக்கிக் கொள்வார். எவ்வாறு இருப்பினும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். பலவீனத்தின் காரணத்தினால் சில நேரங்களில் அசையக்கூட முடியாமல் போய்விடும் நிலை ஏற்பட்டுவிடும். எதுவரை என்றால் இஷா தொழுகை நேரத்தில் அவர்கள் இருவரும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவையில் ஆஜரானார்கள். சஹாபிகள் அந்த நேரத்தில் நெருப்பு மூட்டிக் கொண்டிருந்தார்கள். அதாவது அப்பொழுது கூடாரங்களை அமைத்து விட்டார்கள். அவர்கள் இருவரும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு நிறுத்தப்பட்டார்கள். அந்த இரவு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காவலுக்காக இபாத் பின் பஷர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் அங்கு வந்து சேர்ந்தவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எந்த விஷயம் உங்களை தடுத்து நிறுத்தி இருந்தது என்று கேட்டார்கள். அந்த இருவரும் அதற்கான காரணத்தை கூறினார்கள். என்ன காரணம் ஏற்பட்டது குறித்து விவரங்களை கூறினார்கள். அதன் மீது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவருக்காகவும் நன்மையை வேண்டி துவா செய்தார்கள். கூறினார்கள், ஒருவேளை உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைத்தது என்றால் உங்களுக்கு குதிரை மற்றும் கோவேறு கழுதை, மேலும் ஒட்டகம் சவாரியாக கிடைப்பதை பார்ப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் விழுந்து எழுந்து நடந்து வந்துள்ளீர்கள். ஆனால் நீண்ட ஆயுளை அடைந்தீர்கள் என்றால் இந்த அனைத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த அனைத்து சவாரிகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதனுடன் சேர்த்து உங்களுக்கு உங்கள் இருவரின் இந்த பயணத்தை விட சிறந்ததாக அது இருக்காது. இப்பொழுது நீங்கள் செய்து வந்துள்ள, விழுந்து எழுந்து நடந்து வந்துள்ள இந்த பயணம், அதாவது உங்களுடைய இந்த பயணத்தின் நற்கூலி எந்த அளவிற்கு என்றால் அந்த காலத்தினுடைய சிறந்த நியமத்துகளை விட அதிகமாக இருக்கும். மேலும் வருகிறது, அதாவது இந்த சம்பவம் ஹசரத் அனஸ் மற்றும் மோனிஸ் ஃபசாலாவின் மகன்களுடன் நடந்ததாகும். இந்த சம்பவம் இரண்டு பேர்களிடமும் நடந்திருக்கலாம். பிறகு முஸ்லீம்களுடைய பயண பொருள் தொடர்பாக, மேலும் ஹசரத் சாத் பின் உபாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் வள்ளல் தன்மை தொடர்பாக குறிப்பி வருகின்றது. இதனுடைய விபரம் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அதாவது ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா அறிவிக்கின்றார்கள், அதாவது ஹம்ரா அல் அசது போரின் பொழுது எங்களுடைய பொதுவான பயணப்பொருள் பேரிச்சம்பழமாக இருந்தது. பேரிச்சம்பழத்தையே உண்டு வந்தோம். ஹசரத் சாத் பின் உபாதா அவர்கள் 30 ஒட்டகம் மற்றும் பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்தார்கள். அது ஹம்ரா அல் அசதிடம் வரை எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. அறிவிப்பாளர் எழுதியிருக்கின்றார், அன்னார் ஒட்டகத்தை ஓட்டி வருவார்கள். ஒரு நாள் இரண்டு, வேறு ஒரு நாள் மூன்று என அறுப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் ஒட்டகங்களும் உண்ணப்பட்டிருந்தன. பேரிச்சம்பழங்களுடன் ஒட்டகத்தினுடைய இறைச்சியும் உண்டனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போர் செய்வது குறித்த என்ன நுட்பமான ஞானம், என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி, மேலும் எதிரிகள் எவ்வாறு வீழ்த்த விரும்புவது, இது குறித்த விவரங்கள் இவ்வாறு உள்ளன. அதாவது எதிரிகளின் உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்த அவர்களை பீதியில் ஆக்குவதற்காக பயன்படுத்திய ஒரு வழிமுறை என்னவென்றால், இரவின் நேரத்தில் அதிகமாக நெருப்பு மூட்டி வைத்தார்கள். இதனால் படை மிகப்பெரியதாக தென்பட்டது. மேலும் எதிரிகள் அச்சமடைந்தார்கள். ஆகையால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் இரவில் தங்குவதற்காக ஏற்பாடு செய்வார்களோ சஹாபிகளுக்கு வழிகாட்டல் வழங்குவார்கள். அதாவது பிரிந்து தனித்தனியாக நெருப்பு மூட்டுங்கள். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நெருப்பு மூட்டினார்கள். 500 இடங்களில் நெருப்பு மூட்டப்பட்டது. எந்த அளவிற்கு என்றால் அது தூரத்திலிருந்தும் தென்பட்டது. முஸ்லிம்களுடைய படையின் இந்த நெருப்பு தொடர்பான விஷயம் வெகு தூரம் வரை பரவியது. இதனால் இறைவன் எதிரிகளை தோல்வியுறச் செய்தான். ஒரு குறிப்பு வருகின்றது. அதாவது மொஹபத் கசாயி இந்த சந்தர்ப்பத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார். மேலும் பிறகு அவர் அபு சுஃபையானிடம் சென்றார். மேலும் குரைஷிகளுக்கு இஸ்லாமிய படை பற்றி அச்சமூற்றினார். இதனுடைய விவரங்கள் இவ்வாறு சொல்லப்படுகின்றது. அதாவது மொஹபத் பின் அபு மொஹபத் கசாயி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார். அந்த தருணம் வரை இணை வைப்பவராக இருந்தார். சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றும் எழுதியுள்ளார்கள். இருப்பினும் பெரும்பாலானவர்கள் கூறுகின்றார்கள், அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக பிறகு அவர் இஸ்லாத்தில் வந்தார். பனு ஹசாலாவின் நம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் இணை வைப்பவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பற்றை காண்பித்தார்கள். இருப்பினும் அவர்களில் மற்ற கோத்திர மக்கள் இருந்தார்கள். அவர்களிலிருந்து பெரும்பாலானவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள், பற்றை வெளிப்படுத்தவும் செய்தார்கள். அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாக்குறுதி செய்திருந்தார்கள். அதாவது அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எதையும் மறைத்து வைக்க மாட்டார்கள். மொஹபத் கூறினார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கும் உங்களுடைய சஹாபிகளுக்கும் ஏற்பட்ட கஷ்டம் அது எங்களுக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. எங்களுடைய விருப்பம் என்னவென்றால் இறைவன் உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவானாக, மேலும் உங்களை எல்லா விதமான தீங்கிலிருந்து பாதுகாப்பானாக. இந்த கருணையை வெளிப்படுத்தியது அடிப்படையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொஹபத் அவர்களிடம் கூறினார்கள், அபு சுஃபையானின் தன்னம்பிக்கை உடைப்பீராக. நீங்கள் பயணத்தில் செல்கின்றீர்கள், அவரை சந்திப்பீர்கள், ஆயால் அவரை சிறிது அச்சப்படுத்துங்கள். இவ்வாறு அவர்கள் தம்முடைய நுட்பமான ஞானத்தை பயன்படுத்தினார்கள். பிறகு மொஹபத் அங்கிருந்து மக்காவை நோக்கி புறப்பட்டார். மேலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்ரா அல் அஸ்ஸதிலேயே தங்கியிருந்தார்கள். அவர் ரவுஹா என்கின்ற இடத்தில் அபு சுஃபியான் மற்றும் அவருடைய கூட்டாளிகளை சந்தித்தார். ரவுஹா மதினாவிலிருந்து ஏறக்குறைய 40 மைல் தொலைவில் உள்ள ஒரு இடமாகும். அந்த நேரத்தில் குறைஷிகளின் படை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் திரும்பி வருவதில் ஒருமித்த கருத்தில் இருந்தது. மேலும் அவர்கள் கூறினார்கள், நாங்கள் அவர்களின் மிகச்சிறந்த மற்றும் தலைவர்கள் வழி நடத்துபவர்களை கொன்றுவிட்டோம், ஆனால் இவ்வாறான விஷயமும் ஏற்படவில்லை. ஹஜ்ரத் ஹம்சா உட்பட ஒரு சில நபர்களின் பெயர்கள் தான் இருந்தன. இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட ஹஜ்ரத் அபுபக்கர், ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு போன்ற டஜன் கணக்கான பிரபலமான தலைவர்கள், வழிநடத்துபவர்கள் இறைவனுடைய அருளினால் உஹது போரிலிருந்து பாதுகாப்பாக இருந்தார்கள். பிறகு கூறினார்கள், அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பே திரும்பி வந்துவிட்டோம். இப்பொழுது நாம் அவர்களில் மீதமுள்ள நபர்களை திரும்பி சென்று அழித்து விடுவோம், மேலும் அவர்களை விட்டு பிரித்து விடுவோம். எப்பொழுது அபு சுஃபையான் மொஹபதை சந்தித்தாரோ கூறினார், இவர் மொஹபதாவார், இவரிடம் ஏதாவது செய்தி இருக்கும். அவர் கூறினார், மொஹபதே, பின்னால் உள்ள நிலை என்ன என்றார். அவர் அபு சுஃபையானை அச்சப்படுத்துவதற்காக அவர் கூறினார், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அன்னாருடைய தோழர்களை எவ்வாறான நிலையில் விட்டு வந்துள்ளேன் என்றால் அவர்கள் வலுவான ஒரு படையுடன் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நான் இன்று வரை இவ்வளவு பெரிய படையை கண்டதில்லை. அவுஸ் மற்றும் ஹஜ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் முன்பு இவர்களுடன் சேராமல் இருந்தார்கள், அவர்களும் இவருடன் இணைந்து விட்டார்கள். இது தாமே உருவாக்கிய கதையாகும். மேலும் அவர்கள் உங்களை பிடிக்காமல், மேலும் பழிவாங்காமல் திரும்பி செல்ல மாட்டோம் என்று உறுதி கொண்டுள்ளார்கள். தங்களுடைய சமுதாயத்தின் காரணத்தினால் மிகவும் கோபமாக இருக்கின்றார்கள். தங்களுடைய இந்த செயலினால் மிகவும் வெட்கப்பட்டுள்ளார்கள். அதாவது முன்பு இவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அவர்களிடம் உங்களுக்கு எதிராக எவ்வாறான கோபம் இருக்கிறது என்றால் இவ்வளவு கடுமையான கோபத்தை நான் பார்த்ததில்லை. அபு சுஃபையான் கூறினார், உமக்கு அழிவு உண்டாகட்டுமாக, என்ன நீ கூறுகின்றாய்? அவர் சொல்ல ஆரம்பித்தார், எதுவரை என்றால் உம்முடைய குதிரையின் நெற்றியை பார்க்காமல் நீ இங்கிருந்து புறப்பட மாட்டாய். இதுவும் அவர்களுடைய ஒரு பழமொழியாகும். அதாவது திரும்பி செல்வது அழிவை தராமல் இருக்கட்டும். இறைவன் மீது ஆணையாக அவர்களை வெற்றி கொண்டு வேருடன் பிடுங்கி எறிய வேண்டும் என்று நாங்கள் உறுதியெடுத்துள்ளோம் என்று அபு சுஃபையான் கூறினார். மொஹபத் கூறினார், நான் இந்த செயலிலிருந்து உன்னை தடுக்கின்றேன். எவ்வாறான வீதியை ஏற்படுத்தும் விஷயத்தை நான் பார்த்துள்ளேன் என்றால் அது என்னை கவிதை எழுத வைத்து விட்டது. அபு சுஃபையான் கூறினார், அது என்ன கவிதைகள்? மொஹபத் கவிதைகளை கூறினார். காதத் துஹத்தா மினல் அஸ்வாத்தி ராஹில்லத்தி இஸ் சாலத்தில் அர்து பில் ஜிர்தில் அபாபீல் தர்தி பி உஸ்தி கிராமின் லா தனாபிலே இந்த லிகாயி வலா மீலி மாசீலி ஃபசல்து அதுவன் அதுன்னுல் அர்ஜ மியாலத்த லம் சமா பி ரயீசின் கைரே மஹூல் ஃபகுல்து வைலுன் இப்னு ஹர்பி மின் லிகாயிக்கும் இது தக் தம் தத்தில் பத்ஹாயி பில் ஜீலி இன்னி நசீருன் லி அஹ்லி சபீலி தாஹியா லிகுல்லி ஜி அர்பத்தின் மின்ஹும் வ மாகூல் மின் ஜைஷி அஹ்மது லா வஹ்ஷ தனாபிலா வலைஸ யூசுஃப மா அன்சர்து பில் கீலி. அதாவது பூமியில் உயர்ரக குதிரைகள் கூட்டம் கூட்டமாக சென்றன. அப்பொழுது அதனுடைய ஓசையினால் என்னுடைய பெண் ஒட்டகம் நடுநடுங்கி சினிங்கி விழுந்து விட்டது. இப்பொழுது அங்கு வெறும் ஒரு குதிரைதான் உள்ளது. அவரும் எவ்வாறான வரைபடத்தை உருவாக்கினார் என்றால் தன்னுடைய கவிதையினால் அந்த மக்களை அவர் அச்சப்படுத்தி விட்டார். பிறகு கூறினார், அந்த குதிரை சிறந்த சிங்கத்தை போன்றது. அது வீரமிக்க போர் வீரர்களை சுமந்து கொண்டுள்ளது. அது ஒருபோதும் கவனக்குறைவுடன் இருக்கக்கூடியதோ இல்லை, மேலும் போரிலிருந்து பின்வாங்கக்கூடியதோ அல்ல, மேலும் சவாரி செய்ய தெரியாததும் அல்ல. அதாவது போரில் மிகவும் தேர்ச்சி பெற்ற, மேலும் வால் அம்புகளால் ஆயுதங்கள் ஏந்திய, போர் மைதானத்தில் தனித்துவமாக தென்படக்கூடியதாக இருந்தது. இது குறித்து செய்தியை உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக வேகமாக ஓடி வந்துள்ளேன். மேலும் எனக்கு என்ன தோன்றுகின்றது என்றால், அந்த குதிரைகளுக்கு முன்பு பூமி குனிந்து கொண்டிருக்கின்றது. அதன் மீது வல்லமை மிக்க போர் வீரர்கள் உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தனிமையில் அல்ல, அதாவது படையுடன் கூடி முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் நான் என்னுடைய உள்ளத்தில் கூறினேன், படையே, உன்னிடம் போர் செய்வதினால் போரின் மைந்தன் அதாவது அபு சுஃபியானிற்கு அழிவாகும். எப்பொழுது ஒரு மைதானம் படையினுடைய சத்தத்தினால் நிரம்பிவிடுமோ, நான் குறைஷிகளுடைய ஒவ்வொரு அறிவுடைய மற்றும் புத்தி கொண்ட மனிதருக்கு அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த மாபெரும் படை குறித்து எச்சரிக்கை தருகிறேன். அவருடைய படை இயலாதவர்கள் மற்றும் தைரியம் இல்லாதவர்கள் கொண்டதாக இல்லை. அந்த படையுடைய அச்சம் குறித்து வார்த்தைகளால் கூற முடியாது. அது குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். மோபத் தனது பீதியூட்டும் பேச்சால், மேலும் அவருடைய இந்த கவிதைகளுடன் சஃப்வான் பின் உமையாவுடைய உரையாடலினால் அபு சுஃபயான் மற்றும் அவருடைய கூட்டாளிகளின் தன்னம்பிக்கை வலுவிழந்து போய்விட்டது. மேலும் அவளிடம் நடுக்கம் மற்றும் அன்னாரது கம்பீரம் வெளிப்பட்டது. மேலும் அபு சுஃபயானுக்கு எந்த அளவிற்கு வேகமாக இயலுமோ தன்னுடைய படையை மக்காவிற்கு திரும்பி கொண்டு செல்வதே பாதுகாப்பு என்று தோன்றியது. இது குறித்து ஒரு குறிப்பு ஆராய்ச்சி குழு புறமிருந்து உள்ளது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோபத் அவரிடம் கூறினார்கள், அபு சுஃபையானின் தைரியத்தை உடைப்பாயாக. வரலாற்றில் சில நூல்களில் எழுதப்பட்டும் உள்ளது. மேலும் சிலர் இதை கூறவும் இல்லை கூறுகின்றார்கள். போரின் நுட்பமான செயல்களின் அடிப்படையில் இது சாத்தியமாகும். அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோபத் அவரிடம் இவ்வாறு பேசியிருக்கலாம். மேலும் இதுவும் சாத்தியமாகும், சிந்தனைக்கு நெருக்கமான விஷயமாகவும் இருக்கின்றது. அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் எதுவும் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் முஸ்லீம்கள் மீது கருணை கொண்டவராக இருந்ததால் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் இந்த விஷயத்தை போட்டிருக்கலாம். மேலும் அவர் தன் புறம் இருந்தே அபு சுஃபியானுக்கு இந்த அனைத்து விஷயங்களையும் கூறியிருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் இது இவர்களுடைய குறிப்பாகும். ஆனால் மோபத் என்னவெல்லாம் சொன்னார்களோ அது அவருடைய சிந்தனையாகும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தெளிவான சொற்களில் எவ்வித விதமான தவறான விஷயத்தையும் பேச கூறவில்லை. ஆனால் எந்த அடிப்படையில் அவர்களை அவர் அச்சப்படுத்தினாரோ, எவ்வாறான வரைபடத்தை அவர் வரைந்தாரோ, அதன் மூலமாக நிராகரிப்பவர்கள் பயந்து விட்டார்கள். இந்த தருணத்தில் இணை வைப்பவர்களின் படை மக்காவிற்கு திரும்பி செல்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டன. அப்துல் ஹைஸை சார்ந்த ஒரு படை அபு சுஃபையானை கடந்து சென்றது, அல்லது அந்த இடத்திலேயே தங்களுடைய கூடாரங்களை அமைத்திருந்தது. அப்பொழுது அவர்கள் வினவினார்கள், எங்கு செல்கின்றீர்கள்? அவர்கள் கூறினார்கள், நாங்கள் மதீனா செல்கின்றோம். இதன் மீது அபு சுஃபையான் வெறும் கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்காக தன்புறமிருந்து சுய தாக்குதல் முன்வைத்தார். ஆனால் அது பயனற்ற தாக்குதலாகும். அதை செய்ய நினைத்தார். மேலும் இது எப்படிப்பட்டது என்றால், அவர் கூறினார், நீங்கள் என் புறமிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தூது செய்தியை தாருங்கள். நான் உங்களுக்கு உக்கால் சந்தையின் பொழுது உலர் திராட்சையால் நிறைந்த ஒட்டகத்தை வழங்குவேன். அவர்கள் கூறினார்கள், ஆமாம், நீங்கள் எப்பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பீர்களோ அப்பொழுது அவரிடம் கூறுங்கள், நாங்கள் உங்கள் பக்கமும் உங்களுடைய சஹாபிகளின் பக்கமும் வருவதில் ஒருமித்த கருத்து கொண்டுள்ளோம். ஆகையால் உங்களுடைய மீதமுள்ள மக்களையும் வேரோடு பிடுங்கி எறிந்து விடுவோம். நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் இது கூறியதன் பிறகு அபு சுஃபையான் மக்கா நகரை நோக்கி செல்ல ஆரம்பித்தார். அந்த குழு ஹம்ரா அல் அசதி என்கின்ற இடத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்தடைந்தது. அபு சுஃபயான் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக என்ன கூறினார்களோ அதை அப்துல் கைஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார். அண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டதன் பிறகு கூறினார்கள், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமுல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான், மேலும் அவன் எவ்வளவு நல்ல பாதுகாவலன் ஆவான். எவ்வாறு இருப்பினும் ஹம்ரா அல் அசதில் சிறிது தங்கியிருந்தார்கள். பிறகு இஸ்லாமிய படை அங்கிருந்து திரும்பியும் விட்டது. ஏனென்றால் அந்த நிராகரிப்பவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்கள். இது தொடர்பாக விவரங்களில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அதாவது மொஹபத் ஹுதாயி அவரின் பேச்சை கேட்டு அபு சுஃபயான் மதினா பக்கம் வருவதிலிருந்து தம்முடைய எண்ணத்தை கைவிட்டு விட்டார். மேலும் மக்காவிற்கு புறப்பட்டு விட்டார். மொஹபத் ஒரு நபர் மூலமாக அபு சுஃபயான் புறப்பட்ட செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள், செவ்வாய் மற்றும் புதன் கிழமை அங்கு தங்கியிருந்தார்கள். பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி சென்றார்கள். பிலாதரி கூறுகின்றார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்திற்காக மதீனாவிலிருந்து 5 நாட்கள் வெளியே இருந்தார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை மதீனா திரும்பி வந்தார்கள். 5 நாட்கள் மதீனாவில் இருந்து வெளியே இருந்தார்கள். ஹஜரத் அபு உபைதா அவர்கள் கூறுகின்றார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா திரும்பி வருவதற்கு முன்பு மாவியா பின் முஹைரா என்பவரை கைது செய்து வைத்திருந்தார்கள். மாவியா பின் முஹைரா அப்துல் மலிக் பின் மர்வானுடைய பாட்டனாவான். மாவியா மட்டுமல்லாமல் அபு அசி ஜம்ஹி என்பவனையும் கைது செய்து வைத்திருந்தார்கள். மாவியா பின் முஹைரா தொடர்பாக அறிவிப்புகள் உள்ளது. அதாவது ஹசரத் ஜயித் பின் ஹார்சா மற்றும் ஹசரத் அம்மார் பின் யாசிர் ஆகியோர் மாவியாவை ஹம்ரா அல் அசதில் திரும்பும்போது கொலை செய்தார்கள். இதற்கான காரணம் என்னவென்றால் மாவியா மதீனாவில் மறைந்திருந்தான். மேலும் மதீனாவின் சூழல் குறித்து எதிரிகளுக்கு செய்தி அனுப்பி கொண்டிருந்தான். எப்பொழுது அவன் பிடிபட்டானோ அப்பொழுது ஹஜரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் அடைக்கலத்தில் சென்று விட்டான். ஹஜரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அவனுக்காக பாதுகாப்பு வேண்டியிருந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்கும் பொழுது கூறினார்கள், 3 நாட்களுக்குள் இங்கிருந்து அவன் சென்றுவிட வேண்டும். ஒருவேளை 3 நாட்களுக்கு பிறகு தென்பட்டான் என்றால் அவனை கொன்றுவிடுங்கள். ஆனால் இவன் 3 நாட்களுக்கு பிறகும் அங்கேயே தங்கியிருந்தான், மேலும் ஒளிந்திருந்தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இருவரிடமும், அதாவது ஹஜரத் ஜயித் பின் ஹாரிசா மற்றும் ஹஜரத் அம்மார் பின் யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள், நீங்கள் இன்ன இடத்தில் அவன் ஒளிந்திருப்பதை பார்ப்பீர்கள். ஆகையால் அந்த இருவரும் அங்கு சென்றார்கள். அவனை கண்டார்கள், அவனை கொலை செய்தார்கள். பிறகு எழுதப்பட்டுள்ளது, ஹம்ரா அல் அசத் எனும் இடத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பவர்களின் கவிஞரான அபு அஸ்ஸாவை கைது செய்தார்கள். இந்த அபு அஸ்ஸா பதர் போரின் நேரத்தில் முஸ்லிம்களுடைய கையால் கைது செய்யப்பட்டான். மேலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன்னுடைய வறுமை மற்றும் தன்னுடைய மகள்களை காரணம் கூறி, நான் குடும்பஸ்தனாவேன், என்னுடைய மகள்களுக்கு வேறு எந்த மேற்பார்வையாளரும் இல்லை, ஆகையால் என் மீது கருணை காட்டுங்கள் என்றான். இதனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய மகள்களின் காரணத்தினால் அவனிடம் எந்தவிதமான ஈட்டுத்தொகையும் பெறாமல் கருணையின் அடிப்படையில் விடுதலை செய்துவிட்டார்கள். மேலும் எதிர்காலத்தில் அவன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக வரமாட்டான் என்கின்ற வாக்குறுதியும் வாங்கினார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக படையினை திரட்ட மாட்டேன், மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக எவரையும் தூண்ட மாட்டேன் என்றும் வாக்குறுதி வழங்கினான். ஆனால் அவன் தன்னுடைய உடன்படிக்கையை முறித்தான். மேலும் உஹது போரின் பொழுது குரைஷிகளுடன் இணைந்து வந்தான். இவன் மக்களுக்கு ஆர்வத்தை தூண்டினான். மேலும் தன்னுடைய கவிதைகளின் மூலமாக அவர்களை தூண்ட ஆரம்பித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய தூண்டினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நபர் இந்த முறை தப்பித்து செல்லக்கூடாது என துஆ செய்தார்கள். இந்த அடிப்படையில் இவன் பிறகும் கைது செய்யப்பட்டான். ஒரு கூற்றின் அடிப்படையில் உஹது போருக்கு பிறகு இணை வைப்பவர்கள் திரும்பிய பொழுது ஹம்ரா அல் அசத் எனும் இடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது அபு உதியை தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் விட்டு சென்று விட்டார்கள். இவன் விடிந்த பிறகும் கவனக்குறைவுடன் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை ஹஜரத் ஆசிம் பின் சாபித் அவர்கள் கைது செய்தார்கள். இந்த போரில் இந்த ஒரு இணை வைப்பவன் மட்டுமே கைது செய்யப்பட்டான். ஒரு கூற்றின் அடிப்படையில் அவனை கைது செய்தவர் ஹசரத் உமைர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். கைது செய்யப்பட்டதன் பிறகு அபு உசி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு கொண்டு வரப்பட்டான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் அவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னை விட்டுவிடுங்கள், என் மீது கருணை காட்டுங்கள், மேலும் என்னுடைய பெண் மக்களின் காரணத்தினால் என்னை விடுதலை செய்து விடுங்கள். நான் உங்களிடம் வாக்குறுதி வழங்குகிறேன், அதாவது எதிர்காலத்தில் இவ்வாறான எந்த விதமான செயலையும் செய்ய மாட்டேன் என்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இல்லை, இறைவன் மீது ஆணையாக உம்முடைய முகத்திற்கு மக்காவை பார்க்கும் பாக்கியம் இல்லை என்றார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கட்டளை வழங்கியவாறு கூறினார்கள், இவனுடைய கழுத்தை துண்டித்து விடுங்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் இந்த கட்டளை ஹதரத் ஆசிம் பின் சாபித் அவர்களுக்கு வழங்கினார்கள். மேலும் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மூமின் ஒரு புற்றில் இரண்டு முறை கடிபட மாட்டார். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் சொல்லப்படும். உலகத்தின் சூழலுக்காக துஆக்களை செய்து வாருங்கள். அல்லாஹ் ஒவ்வொரு அகமதியையும் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் பாதுகாப்பானாக. இப்பொழுது நான் ஒரு ஜனாசா தொழ வைப்பேன். அது மதிப்பிற்குரிய ஃபராஸ் அகமத் தாஹிர் சாஹிப் அவருடையதாகும். அவர் ஆஸ்திரேலியாவில் கடந்த நாளில் ஷஹீத் ஆனார்கள். இந்த செய்தி தொடர்பாக எழுதப்பட்டுள்ளதாவது, ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரத்தின் பண்டாயி என்கின்ற பிரபலமான பகுதியின் ஷாப்பிங் சென்டரில் ஒரு ஆஸ்திரேலிய நபர் கத்தியால் தாக்கி ஷஹீதாக்கிவிட்டார். இன்னால் இல்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிஊன். மருகும் ஷாப்பிங் சென்டரில் செக்யூரிட்டி கார்டாக பணி செய்து கொண்டிருந்தார். அன்னாருடைய வயது 30 ஆகும். மேலும் திருமணமும் அவருக்கு நடைபெறவில்லை. இந்த தாக்குதலில் 12 நபர்கள் காயமுற்றார்கள். மேலும் 6 நபர்கள் மரணமடைந்துள்ளார்கள். மரணமடைந்த 6 நபர்கள் 5 பேர் பெண்கள் ஆவார்கள். ஃபராஸ் அகமத் தாயிர் சாஹிப் மருகும் ரபுவாவை சார்ந்தவர் ஆவார்கள். 2018 பாகிஸ்தானிலிருந்து ஸ்ரீலங்கா சென்று விட்டார்கள். 4 ஆண்டுகள் அங்கு இருந்தார்கள். பிறகு கடந்த வருடம் UNHCR மூலமாக ஆஸ்திரேலியா சென்றார்கள். கடந்த மாதம் அன்னார் தன்னுடைய செக்யூரிட்டி லைசன்ஸை உருவாக்கினார்கள். மேலும் எந்த நாள் அன்னாருடைய மரணம் நிகழ்ந்ததோ அந்த நாள் ஷாப்பிங் சென்டரில் அன்னாருக்கு பகலினுடைய முதல் டியூட்டி எழுதப்பட்டிருந்தது. இரவில் டியூட்டி கொடுத்து வந்திருந்தார்கள். ஆனால் பகலில் இது முதல் டியூட்டியாகும். விவரங்களின் அடிப்படையில் மதிப்பிற்குரிய ஃபராஸ் அகமத் சாஹிப் அவர்கள் மக்கள் கூச்சல் எழுப்பியவாறு இங்குமங்கும் ஓடுவதை பார்த்து தாக்குதல் தொடுப்பவரை தடுப்பதற்காக முன்னேறி சென்றார்கள். இதனால் தாக்குதல் தொடுப்பவர் அன்னாரின் மீது தாக்குதல் தொடுத்தார். இதனால் அவர் உயிர் பிழைக்க முடியாமல் போய்விட்டது. இந்த தாக்குதலில் மரணித்தவர்களில் அன்னார் முதல் நபர் ஆவார்கள். அன்னாருடைய குடும்பத்தில் அகமதியத் அன்னாருடைய முப்பாட்டனார் மதிப்பிற்குரிய மியா அகமது சாஹிப் அவர்கள் மூலமாக வந்தது. அவர்கள் ஷாப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர் ஆவார். அன்னாருடைய பாட்டனார் மதிப்பிற்குரிய சூஃபி அகமது யார் சாஹிப் மிக நீண்ட காலமாக ஜமாத்தின் சேவகராக உள்ளார்கள். அவர்களுடைய தந்தை பஷீர் அகமது சாஹிப் 2005 அன்னாருடைய தாயார் ரஜியா பேகம் சாஹிபா 2014 மரணமடைந்து விட்டார்கள். அன்னார் தமக்கு பின்னால் 3 சகோதரர்கள், 2 சகோதரிகள், மேலும் பாட்டனார் சூஃபி அகமது யார் சாஹிபை விட்டு சென்றுள்ளார்கள். இது தொடர்பாக விவரங்கள் மேலும் இவ்வாறு வந்துள்ளது. அதாவது ஆஸ்திரேலியாவின் பிரதமர் மேலும் நியூ சவுத் வேல்ஸின் பிரீமியர் அவர்கள் ஃபராஸ் அகமத் தாயிர் சாஹிப் அவருடைய வீரம் மற்றும் தியாகத்தை நினைவு கூர்ந்து இரங்கல் தெரிவித்துள்ளார்கள். இதேபோன்று ஆஸ்திரேலியாவில் வசித்து வரும் பாகிஸ்தான் ஹை கமிஷன் அவர்களும் ஃபராஸ் அகமத் தாயிர் சாஹிப் அவர்களின் வீரம் குறித்து நற்குறிப்புடன் பரிதாபத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் எல்லா விதமான ஒத்துழைப்புக்கான வாக்குறுதியும் வழங்கியுள்ளார்கள். அன்னார் மற்றும் இந்த சம்பவம் தொடர்பாக மீடியாவில் 120 விட அதிகமான செய்திகள் வெளிவந்துள்ளன, மேலும் வந்து கொண்டிருக்கின்றன. இன்று அன்னாருடைய ஜனாசா அங்கு நடைபெற்றது. இதன் மீதும் அங்கு உள்ள பிரீமியர், பிரைம் மினிஸ்டர் போன்றோர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களும் மறுபடியும் தம்முடைய நற்குறிப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள். சமூக வலைதளங்களில் ஃபராஸ் அகமத் தாயிர் சாஹிப் அவர்களின் வீரம் மற்றும் தியாகத்தை மிகவும் அழகிய சொற்களை நினைவு கூறி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் பெரும்பாலான மக்கள் அவரை நேஷனல் ஹீரோ என்று அழைக்கின்றார்கள். அவருடைய இந்த தியாகம் வெளிப்படுத்துவது என்னவென்றால், அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து மரணத்திற்கு அஞ்சு வர அங்கு செல்லவில்லை. மாறாக அவர்கள் மார்க்க ரீதியான அநீதிகள் மீது ஏற்படுத்தப்படுகின்ற கட்டுப்பாடுகளின் காரணத்தினால் அதிலிருந்து கஷ்டத்தை உணர்ந்து தன்னுடைய நாட்டை விட்டு சென்றிருக்கின்றார்கள். அங்கு அவர்களுக்கு அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் பெயரை உச்சரிப்பதிலிருந்து தடுக்கப்பட்டிருந்தது. குத்தாமுல் அஹமதியாவின் சதர் அதனான் காதேர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், 21 ஏப்ரல் ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சார்பாக ஷாப்பிங் மாலுக்கு அருகில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய நோக்கம் மரணமடைந்த அனைத்து நபர்கள் தொடர்பாக தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்துவதாகும். இந்த நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியாவின் பிரதமர் பிரீமியர் நியூ சவுத் வேல்ஸ் ஆப்போசிஷன் லீடர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்கல் மற்றும் மற்ற கவுன்சில்களுடைய மேயர்களும் மற்றும் காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர், கடற்படையினர், அவர்களின் உயர் அதிகாரிகள், மிகப்பெரிய எண்ணிக்கையில் மீடியா மற்றும் வாழ்வின் மற்ற துறைகளை சார்ந்தவர்களுடன் தொடர்புடைய பெரும் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஜமாத்தினுடைய உறுப்பினர்களையும் இந்த நிகழ்ச்சிக்காக அழைத்திருந்தார்கள். அன்னாருடைய மூத்த சகோதரர் முதஸ்ஸிர் பஷீர் கூறுகின்றார்கள், மருவும் சிறு வயதிலிருந்தே மிகவும் உழைக்கக்கூடிய புன்சிரிப்பு கொண்ட தைரியமான சிறுவராக இருந்தார். அன்னாருடைய வயது பதினொன்றாக இருந்த பொழுது எங்களுடைய தந்தையின் மரணம் நிகழ்ந்தது. கூறுகின்றார்கள், எங்களுடைய மூத்த சகோதரர் முசஃபர் அகமது சாஹிப் அவர்கள் எங்களை ஒரு தந்தையை போன்று கவனித்துக் கொண்டார்கள். மருவும் தன்னுடைய கல்வி படிப்புடன் சகோதரன் வியாபாரத்திலும் ஒத்துழைப்பு நல்கி வந்தார்கள். மருவும் மிகவும் உழைக்கக்கூடிய மேலும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுடன் மிகவும் நேசம் செய்யக்கூடியவராக இருந்தார். மென்மையான இயல்பை கொண்டவர், இயல்பில் நல்லவராக இருந்தார். எப்பொழுதும் சகோதர சகோதரிகளின் எந்த பேச்சிலும் வெறுப்படைய மாட்டார். அன்னார் ஜமாத்தினுடைய வேலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் பங்கு பெற்றார். எவ்வளவு காலம் பாகிஸ்தானில் இருந்தாரோ, மேலும் பிறகு ஸ்ரீலங்கா, அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா, எங்கெல்லாம் தங்கியிருந்தாரோ ஜமாத்தினுடைய பணிகளில் டியூட்டி கொடுப்பதில் ஆர்வம் காட்டி கொண்டிருந்தார்கள். கிலாபத்துடன் மிகவும் பற்று மற்றும் நேசத்தின் தொடர்பு இருந்தது. தனக்கு நேஷனாலிட்டி கிடைத்தவுடன் முதலில் லண்டன் சென்று கலீஃபத்துல் மசீஹை சந்திக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தார்கள். இது அவர்களுடைய விருப்பமாக இருந்தது. அன்னாருடைய தம்பி ஷிராஸ் அகமது கூறுகின்றார்கள், திருக்குர்ஆனை மிகவும் அழகாக ஓதக்கூடியவராக இருந்தார். மேலும் தொழுகையை நிலைநாட்டுவதில் கவனமாக இருந்தார். முரப்பி காம்ரான் முபஷீர் சாஹிப் கூறுகின்றார்கள், நான் அன்னாரிடம் கண்ட ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், ஜமாத்தினுடைய பெரியவர்கள் மற்றும் முரப்பிமார்களுக்கு மிகவும் கண்ணியம் அடங்கி வந்தார்கள். அவர்கள் புறமிருந்து ஏதாவது வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டது என்றால் அதை மறுக்க மாட்டார்கள். ஒருவேளை அவர்களுக்கு அவர்களுடைய ஏதாவது தவறு குறித்து கவனமூட்டப்பட்டது என்றால் அதை ஒருபோதும் வெறுப்பாக நினைக்க மாட்டார்கள். மாறாக மிகவும் பணிவுடன் அமைதியான முறையில் ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்வார்கள். மேலும் அதை சீர்திருத்தி கொள்வார்கள். அவர்களுடைய ஒரு நண்பர் அகமது இப்ராஹிம் கூறுகின்றார்கள், அன்னார் மார்க்கம் மற்றும் கிலாபத் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள். ஜமாத்து பொறுப்பாளர்கள் மீது கண்ணியம் வழங்கக்கூடிய தொழுகைகளை நிலைநாட்டக்கூடிய நபராக இருந்தார்கள். எனக்கு அன்னாருடன் ஒரு சகோதர மற்றும் நண்பன் என்கின்ற உறவு இருந்தது. எப்பொழுதாவது ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக நான் திட்டிவிட்டாலும் கூட தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்வார்கள். மேலும் கூறுவார்கள், எதிர்காலத்தில் இவ்வாறான முறையீட்டிற்கு சந்தர்ப்பம் வழங்க மாட்டேன் என்பார்கள். மிகவும் சிரித்த முகம் மற்றும் மிகவும் நேசம் கொண்ட நபராக இருந்தார்கள். பர்ஸ்பன் ஜமாத்தினுடைய சதர் கூறுகின்றார்கள், கடந்த மாதம் மார்ச் மாதத்தில் ஒரு வாரத்திற்காக பர்ஸ்பன் வந்தார்கள். மேலும் தாம் வந்ததன் நோக்கம் தன்னுடைய நண்பர்கள், நெருங்கியவர்களை சந்திக்க வேண்டும் மேலும் அதனுடன் கூறினார்கள், ஒருவேளை உள்ளத்தில் ஏதாவது வெறுப்பு இருக்குமேயானால் அல்லது முறையீடுகள் இருக்குமேயானால் யாருடைய உள்ளத்திலாவது நான் அதற்காக மன்னிப்பு கேட்பதற்காகவும் சமாதானம் செய்து கொள்வதற்காகவும் வந்துள்ளேன். திரும்ப திரும்ப அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எவ்வாறு என்றால் அனைவருக்கும் ஹுதா ஹாஃபீஸ் என்று சொல்ல வந்தது போன்று இருந்தது. அன்னாருடைய ஒரு நண்பர் ஷஜர் அகமது கூறுகிறார்கள், ஒரு உழைப்பாளியான, தைரியசாலியான, மேலும் கடமையை அறியக்கூடிய நபராக இருந்தார். உடன் காயம் ஏற்பட்ட மற்றொரு செக்யூரிட்டி கார்டு கூறுகின்றார்கள், ஷாப்பிங் சென்டரில் தாக்குதல் நடத்துபவர்கள் வந்தவுடனேயே அவர்களை பார்த்து மக்கள் பயந்து ஓடினார்கள். ஆனால் அன்னார் தைரியத்துடன் அவர்களை எதிர்கொண்டார்கள். அவர்களை தடுப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள். மேலும் அவர்களுக்கு எதிரே சென்று நின்றார்கள். மேலும் மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்து விட்டார்கள். சமூக வலைதளங்களில் மக்கள் ஃபராஸ் அகமது தாஹிர் சாஹிப் குறித்து தங்களுடைய இரங்கலை வெளிப்படுத்துகின்றார்கள். ஒரு நபர் கிறிஸ் மர்பி தன்னுடைய கமெண்டில் எழுதுகின்றார்கள், தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்பு ஒரு அழகிய உடை அணிந்த செக்யூரிட்டி கார்டு ஃபராஸ் அகமது தாஹிர் தன்னுடைய நாட்டில் உள்ள அநீதியிலிருந்து விலகி அமைதி மற்றும் நல்ல எதிர்காலத்திற்காக ஆஸ்திரேலியா வந்தார். அவர் தன்னுடைய கம்யூனிட்டியில் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபராவார். அவர் பொதுமக்களை காப்பாற்றுவதற்காக உயிரை நீத்தார். நான் அவருடைய குடும்பம் மற்றும் கம்யூனிட்டிக்கு என்னுடைய பரிதாபத்தை வெளிப்படுத்துகின்றேன். இது மிகவும் வேதனையை தரக்கூடிய அசம்பாவிதமாகும். இது போன்ற பல்வேறு கருத்துக்களை மக்கள் பதிந்துள்ளார்கள். எவர்களெல்லாம் ஷாப்பிங் மாலில் கண்டார்களோ, மேலும் எவர்களெல்லாம் செய்தியை கேட்டார்களோ அவர்களும் பதிந்துள்ளார்கள். ஜாமியா அஹமதியா ரப்புவாவின் மாணவர் ஹசூர் அகமது சாஹிப் கூறுகின்றார்கள், ஃபராஸ் அகமது தாஹிர் சாஹிப் எனது பெரிய தந்தை சகோதரர் ஆவார், நல்ல இயல்பு கொண்ட நபராவார், 5 நேர தொழுகையில் பேணக்கூடியவர் ஆவார், மற்றவர்களுக்கு அது குறித்து கவனம் ஊட்டக்கூடியவர் ஆவார், எப்பொழுதெல்லாம் சந்திப்பாரோ சிரித்தவாறு சந்திப்பார், தன்னுடைய தம்பி என்று என்னை நினைத்து கொண்டார், ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால், ஏதாவது புரிய வைக்க வேண்டுமென்றால் மிகவும் அன்பாக புரிய வைப்பார், எப்பொழுதும் துவாவிற்காக கூறிக்கொண்டிருந்தார், நான் உங்களுக்காக துவா செய்கின்றேன், நீங்களும் எனக்காக துவா செய்யுங்கள் என்பார் கூறுகின்றார்கள். கடைசி முறை எந்த நாள் அவர்களுடைய ஷஹாதத் ஏற்பட்டதோ அவர்களுடைய தொலைபேசி வந்தது. அப்பொழுது ஆஸ்திரேலியாவின் நேரப்படி அதிகாலை 4 மணி ஆகும். அவர்களுடைய அண்ணன் அவர்களிடம் கூறினார்கள், அதிகாலை 4 மணியாக இருக்கின்றது, இப்பொழுது உங்களுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும், ஆகையால் உறங்குங்கள் என்றார். அப்பொழுது அவர் கூறினார், நான் இப்பொழுது தஹஜுது தொழுது முடித்துள்ளேன், மேலும் உங்கள் அனைவருக்காகவும் துவாவும் செய்துள்ளேன், பிறகு ஃபஜர் தொழுதுவிட்டு வேலைக்காக புறப்பட்டு செல்ல வேண்டும், உறங்குவதற்கு நேரமில்லை என்றார். அவருடைய பகல் ஷிஃப்டுக்கான முதல் நாளாகும். இது இதற்கு முன்பு இரவு ஷிஃப்ட் பணி செய்து கொண்டிருந்தார். பிறகு இவர் எழுதுகின்றார்கள், எங்களுடைய குடும்பத்தில் இது 3வது ஷஹாதத் ஆகும். முதலில் எங்களுடைய பெரிய தந்தை முகமது நவாஸ் சாஹிப் அவுரங்கி டவுன் கராச்சியில் 11 செப்டம்பர் 2012 ஷஹீதானார்கள். பிறகு எங்களுடைய மாமா ஏஜாஸ் அகமது சாஹிப் அவுரங்கி டவுன் கராச்சியில் 4 செப்டம்பர் 2013 ஷஹீதானார்கள். இப்பொழுது ஃபராஸ் அகமது சாஹிப் அவர்கள் ஷஹீதாகியுள்ளார்கள். நான் முன்பும் கூறியிருந்தேன், அதாவது அவர்கள் கூறியுள்ளார்கள், மரணத்தின் அச்சத்தினால் நாட்டை துறக்கவில்லை, மாறாக சுதந்திரத்திற்காக வந்துள்ளேன், அல்லாஹ் அன்னாருடைய படித்தரத்தை உயர்த்துவானாக, மேலும் அனைத்து உறவினர்களுக்கும் பொறுமை மற்றும் தைரியத்தை வழங்குவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر